அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இயல் ஒலியோடைய வழியாக இப்போது சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற புத்தகத்தின் ஒரு அத்தியாயத்தை கேட்க உள்ளீர்கள். இந்த நூலை இலவசமாக கேட்கலாம், புதிய வாசகர்களுக்கு பகிரலாம். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம், ஆர். பாலகிருஷ்ணன். முதற் பதிப்பிற்கானது எண்ணுரை. சிந்துவெளி நாகரிகம் பற்றி அண்மையில் நான் எழுதியுள்ள இரண்டு கட்டுரைகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. இவற்றுள் சிந்துவெளி நகரங்களின் மேல் மேற்கு கீழ்கிழக்கு வடிவமைப்பும் அதன் திராவிட அடித்தளமும் என்ற ஆய்வுக் கட்டுரை சென்னையிலுள்ள ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் இயங்கும் சிந்துவெளி ஆய்வு மையத்தின் ஆய்வுதழில் புலட்டின் ஆஃப் த இண்டஸ் ரிசர்ச் சென்டர் No. 3 December 2012 நான் எழுதிய த ஹை வெஸ்ட் லோ ஈஸ்ட் டிகாட்டமி ஆஃப் இண்டஸ் சிட்டிஸ் அ டிராவிடியன் பாரடம் என்ற ஆங்கில கட்டுரையை அடிப்படையாக கொண்டு மேலும் சில புதிய தரவுகளையும் உள்ளடக்கியதாகும். மேற் சொன்ன கட்டுரை சிந்துவெளி ஆய்வு பற்றிய முன்னோடி வலைத்தளமான harappa.com என்ற தளத்திலும் பதிவேற்றப்பட்டு சிந்துவெளி ஆய்வாளர்கள் மற்றும் ஆர்வலர்களை சென்றடைந்துள்ளது. ஆயினும் இக்கட்டுரையின் மையப்பொருள் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளத்தை நிறுவும் சான்றுகள் பலவற்றையும் உள்ளடக்கி பழந்தமிழ் தொன்மங்களுக்கும் சிந்துவெளி பண்பாட்டிற்குமான வேர்நிலை தொடர்புகளை விளக்குவதால் இக்கட்டுரை தமிழ் மக்களையும் நேரடியாக சென்று சேர வேண்டும் என்று விரும்பினேன். எனவே இந்த ஆங்கில கட்டுரையை தற்போது தமிழில் மொழிபெயர்த்துள்ளேன். இந்த ஒரு கட்டுரையை சிறிய தனி நூலாக வெளியிடுவதுதான் திட்டம். அதன்படி இந்நூலிற்கு எண்ணுரை எழுத தொடங்கிய போதுதான் இக்கட்டுரையின் உள்ளடக்கம் குறித்த சரியான புரிதலுக்கு சிந்துவெளி ஆய்வில் இடப்பெயர்கள் ஆற்றக்கூடிய பங்களிப்பு பற்றிய விரிவான விளக்கமும் ஏனைய பின்புல செய்திகளும் உதவியாக இருக்கும் என்று தோன்றியது. எனவே சிந்துவெளி புதிரும் இடப்பெயர் ஆய்வு தரும் புத்தொழி சான்றுகளும் என்ற தலைப்பில் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் காலாண்டிதழான ரோஜா இதழில் நான் எழுதிய தமிழ் கட்டுரையே சில கூடுதல் செய்திகளோடு இந்நூலின் முதல் கட்டுரையாக சேர்த்துவிட்டால் மேற்சொன்ன தேவையை அது ஓரளவு நிறைவு செய்யும் என்று தோன்றியது. அவ்வாறே செய்துள்ளேன். இக்கட்டுரையில் தொடக்க கால தமிழ் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படும் பெயர்களுக்கும் வடமேற்கு நிலப்பகுதிகளில் இன்று வரை வழங்கும் இடப்பெயர்களுக்கும் இடையிலான வேர்நிலை தொடர்புகள் பற்றி அண்மையில் நான் கண்டறிந்த புதிய தரவுகளையும் இணைத்துள்ளேன். சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்தே அந்நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகமாக இருந்திருக்கலாம் என்பது குறித்த விவாதங்களும் தொடங்கிவிட்டன. சிந்துவெளி நாகரிகம் கண்டறியப்பட்ட செய்தியை ஜான் மார்ஷல் 1924 அக்டோபரில் இலஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் இதழில் வெளியான தனது விரிவான கட்டுரையின் மூலம் முதன் முதலாக உலகிற்கு அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியாகி ஓரிரு மாதங்களுக்குள்ளாகவே கல்கத்தாவிலிருந்து பதிவிக்கப்பட்ட தி மாடர்ன் ரிவ்யூ என்ற இதழில் வங்காள மொழி அறிஞர் சுனிதி குமார் சட்டர்ஜி திராவிடர்களின் தோற்றமும் இந்திய நாகரிகத்தின் தொடக்கமும் Dravidian Origins and Beginnings of Indian Civilization என்ற தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதினார். ராபர்ட் கார்டுவெல்லின் திராவிட மொழி குடும்பம் பற்றிய ஆய்வுகளையும் சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி தடயங்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு செய்திகளையும் மேற்கோள் காட்டி எழுதப்பட்ட இந்த கட்டுரை தான் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட தொடர்பை வலியுறுத்தும் முதல் பதிவாகும். இவ்வாறு தொடங்கிய திராவிட கருதுகோள் Dravidian Hypothesis கடந்த 90 ஆண்டுகளாக பல்வேறு வெளிநாட்டு ஆய்வாளர்களும் இந்திய ஆய்வாளர்களும் செய்த விரிவான ஆய்வுகளின் விளைவாக மென்மேலும் வலுப்பட்டிருக்கிறது. எனினும் திராவிட கருதுகோள் இன்று வரை ஒப்பீட்டு அளவில் ஆக கூடுதலான சாத்திய கூறுகள் கொண்ட ஒரு கருத்தோட்டமாக இருக்கிறதே தவிர முடிந்த முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பல்வேறு அறிஞர்கள் எவ்வளவோ முயன்றும் சிந்துவெளி வரி வடிவங்களை இன்னும் வாசித்தறிய முடியவில்லை. சிந்துவெளி மக்கள் என்ன மொழி பேசினார்கள் என்பது இன்று வரை தெளிவாகவில்லை என்பதே இதற்கு காரணம். இந்நிலையில் சிந்துவெளி மக்களின் மொழி குறித்து ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பல்வேறு கருத்துகள் நிலவுவதில் வியப்பொன்றுமில்லை. தொல் எலாமைட் கமேரியன், தொல் எலாமைட் திராவிடம், ஹிட்டைட் திராவிடம் மற்றும் இந்தோ ஆரிய மொழிகள் போன்ற மொழி குடும்பங்களோடு சிந்துவெளி மொழியை தொடர்பு படுத்தி பல்வேறு ஆய்வு நூல்களும் கட்டுரைகளும் வெளியாகியுள்ளன. பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஈஸ்டர் தீவுகளில் பயன்படுத்தப்பட்டுள்ள ரொங்கோ ரொங்கோ வரி வடிவத்தோடு சிந்துவெளி எழுத்துக்களை தொடர்பு படுத்தியும் கூட ஆய்வுகள் நடந்துள்ளன. இவை போதாதென்று சிந்துவெளி வரி வடிவம் உண்மையில் வாசிக்கப்படக்கூடிய ஒரு மொழியின் வரி வடிவமா அல்லது வெறும் குறியீடுகள்தானா என்ற ஐயத்தை கூட சில ஆய்வாளர்கள் எழுப்பிவிட்டார்கள். இத்தகைய தெளிவின்மையின் கூட்டு விளைவாக சிந்துவெளி புதிர் இந்தியவியலின் மிக பெரும் கேள்விக்குறியாக இன்றும் தொடர்கிறது. கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுவாக ஊர் பெயர்கள் பற்றிய ஆராய்ச்சியிலும், குறிப்பாக வட மாநில ஊர் பெயர்களில் காணப்படும் தமிழ் கூறுகள் பற்றிய கள ஆய்விலும் ஈடுபட்டுள்ள என்னை, சிந்துவெளி மற்றும் அரப்பா பகுதிகளில் உள்ள ஊர் பெயர்களின் மீது கவனம் செலுத்தும்படி ஆற்றுப்படுத்தியவர் சிந்துவெளி ஆய்வறிஞர் ஐராவதம் மகாதேவன். சிந்துவெளி வரி வடிவங்களை எல்லாரும் ஒப்புக்கொள்ளத்தக்க வகையில் படித்தறிய முடியாத சூழ்நிலையில் இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதிகளில் வழங்கும் இடப்பெயர்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆழமான ஆய்வுகள் சிந்துவெளி மக்களின் மொழி பற்றிய புரிதலுக்கு உதவக்கூடும் என்ற தனது நம்பிக்கையை அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அப்போது ஒடிசா மாநிலத்தில் பணியாற்றி கொண்டிருந்த நான், 1990களின் தொடக்கத்திலிருந்தே எனது இடப்பெயர் ஆய்வுகளில் கணிப்பொறி தரவுகளை முழுமையாக பயன்படுத்த தொடங்கியிருந்தேன். தமிழ்நாட்டில் மதுரை, தேனி மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளில் வழங்கும் பல இடப்பெயர்கள் வட மாநிலங்களில் இன்று வரை அப்படியே அச்சு மாறாமல் பயன்படுத்தப்படுவதை கணிப்பொறி தரவுகளின் துணையோடு சுட்டிக்காட்டி அத்தகைய ஒருமைக்கு சிந்துவாரா நிலவரம் என்று பெயர் சூட்டினேன். சிந்துவாரா என்பது மத்திய பிரதேசத்தில் திராவிட பழங்குடியினர் வாழும் ஒரு பகுதியாகும். இது பற்றி ஆங்கிலத்தில் ஆய்வு கட்டுரை ஒன்றை 1997 ஆண்டு ஆசியவியல் ஆய்வு நிறுவனத்தின் ஆய்விதழில் ஆர். பாலகிருஷ்ணன், த டேர்ம் தமிழ் அ டாபனமிக்கல் ப்ரோப், ஜேர்னல் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் எழுதியிருந்தேன். இவ்வாறு எனது மனதிலும் வட மாநிலங்களில் உள்ள தமிழ் சாயல் பெற்ற ஊர் பெயர்கள் பற்றிய சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஒடிசா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் வாழும் மலைவாழ் மக்களின் பண்பாட்டிற்கும் சங்க இலக்கிய குறிஞ்சி திணை பாடல்களில் வெளிப்படும் வாழ்வியல் கூறுகளுக்கும் இடையிலான ஒருமைப்பாட்டை கண்கூடாக கண்டு வியப்படைந்த எனக்குள், எனது ஆராய்ச்சியின் அடுத்த கட்டமாக திராவிடர்களின் தோற்றம் மற்றும் புலப்பெயர்வுகளின் சுவடுகளை மீட்டெடுக்க இடப்பெயர் சான்றுகளை கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்ற முனைப்பு தோன்றியது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட வெளிநாடுகளில் உள்ள இடப்பெயர்கள் அனைத்தையும் கணிப்பொறியில் பதிவு செய்து இந்திய இடப்பெயர்களுடன் ஒப்பாய்வு செய்ய தொடங்கினேன். ஆயினும் ஒடிசா மாநிலத்தில் சூரியன் கோயில் அமைந்துள்ள கோனார்க் என்ற இடத்தின் பெயரின் தோற்றம் பற்றிய ஆய்வின் போதுதான் பாகிஸ்தான் இடப்பெயர்களை மிக உன்னிப்பாக கவனிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. கடந்த காலங்களில் ஒரு நிலப்பகுதியிலிருந்து இன்னொரு நிலப்பகுதிக்கு புலம்பெயர்ந்தவர்கள் தங்களோடு எதை எடுத்து சென்றார்களோ இல்லையோ, பெரும்பாலும் தங்களது இடப்பெயர்களை மீள்நினைவாக எடுத்து சென்று புதிய இடங்களில் மீண்டும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வாறு எடுத்து செல்வதற்கு வலுவான சமூக உளவியல் காரணங்கள் உள்ளன என்பதை உலகளாவிய ஆய்வுகளின் துணை கொண்டும், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் அவ்வப்போது பயணித்து நான் செய்த கள ஆய்வுகளின் மூலமும் எனக்கு நானே உறுதி செய்து கொண்டிருந்தேன். அதன் விளைவாக இடப்பெயர் சான்றுகளின் நம்பகத்தன்மை குறித்த எனது நம்பிக்கை வலுவாகியது. இந்நிலையில் சங்க இலக்கியங்கள் பழந்தமிழ் அரசியலோடு தொடர்பு படுத்தி கொண்டாடும் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி போன்ற முக்கியமான இடப்பெயர்கள் வடமேற்கு நிலப்பகுதிகளில் இன்று வரை வழக்கில் உள்ளன என்பதை நான் முதன் முதலாக கண்டறிந்த போது என்னால் எளிதாக நம்ப முடியவில்லை. இளங்கலை, முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்ற தமிழ் இலக்கிய மாணவனாகிய நான் வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழ் தொன்மங்கள் பற்றிய பழமரபு கதைகள் சார்ந்த புரிதல்களோடு வளர்ந்தவன். எனவே இந்த புதிய தரவுகள் எனக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதில் வியப்பில்லை. சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் இடப்பெயர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதிகளில் இன்று வரை பயன்படுத்தப்படுவது ஒரு எதேச்சியான நிகழ்வா, அல்லது சங்க இலக்கிய இடப்பெயர் மரபிற்கும் சிந்துவெளி பண்பாடு ஒரு காலத்தில் செழித்திருந்த நிலப்பகுதிகளில் இப்பெயர்கள் இன்று வரை நிலைத்திருப்பதற்கும் உண்மையிலேயே ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று எனக்குள் நானே எழுப்பிய கேள்வி என்னை தூங்க விடாமல் துளைத்து எடுத்தது. இதற்கான விடையை பன்முக தரவுகளின் துணையோடு எனக்கு நானே உறுதி செய்து கொள்ளாமல் இது பற்றி பேசுவதில்லை என்றும் முடிவெடுத்தேன். வடமேற்கு நிலப்பகுதிகளில் வழங்கும் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி போன்ற தமிழ்ச்சாயல் இடப்பெயர்கள் தமிழ் தொன்மங்களை சிந்துவெளி பகுதிகளோடு தொடர்பு படுத்த சங்க இலக்கியங்களில் காணப்படும் அகச்சான்றுகள் பற்றிய செய்திகளை எனது மனைவி, குடும்பத்தினர் மற்றும் எனது ஆய்வுகளில் அக்கறை கொண்ட சில நெருங்கிய நண்பர்களுடன் அவ்வப்போது பகிர்ந்து கொண்டேன் என்பதை தவிர முறையான ஆய்வறிக்கை எதனையும் நான் வெளியிடவில்லை. அதன் பின்னர் மேலும் பன்முக தரவுகளை திரட்டி குறிப்பாக தமிழ்நாட்டு இடப்பெயர்களுக்கும் வடமேற்கு இடப்பெயர்களுக்கும் உள்ள தொடர்பு பெயராக்க முறையில் எவ்வாறு இயங்குகிறது என்பது குறித்த தரவுகளையும் நெறிப்படுத்தி கொண்ட பின்னர் 2010 கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டு ஆய்வரங்கில் முதன் முறையாக இச்செய்தியை அறிவித்தேன். சிந்துவெளி எழுத்துக்களை படித்தறிய முடியாத நிலையில் சிந்துவெளி பண்பாடு நிலவிய நிலப்பகுதிகளில் ஒரு காலத்தில் திராவிட மக்கள் வசித்தார்கள் என்பதை சான்றாதாரங்களுடன் நிறுவ முடியுமா என்பதை பொறுத்தே சிந்துவெளி பண்பாடு ஒரு திராவிட பண்பாடு என்ற வாதத்தின் நம்பகத்தன்மை தீர்மானிக்கப்படும். அத்தகைய சான்றாதாரம் ஒரு குறைந்தபட்ச மேலும் நியாயமான தேவையும் கூட. திராவிட மக்கள் வடமேற்கு பகுதிகளில் தொடர்ந்து வாழ்ந்திருக்காவிட்டால் ஒரு திராவிட நாகரிகத்தை அப்பகுதிகளில் எப்படி தோற்றுவித்திருக்க முடியும்? தற்போது இந்தியாவில் திராவிட மொழிகள் பேசப்படும் நிலப்பகுதிகளுக்கும் குறிப்பாக தென்னிந்தியாவிற்கும் சிந்து சமவெளி அமைந்துள்ள வடமேற்கு புலங்களுக்கும் இடையே கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் இடைவெளி உள்ளது. திராவிட கருதுகோளை பொறுத்தவரையில் இந்த இடைவெளி ஒரு பிரச்சனையாகவே கருதப்படுகிறது. இதை போலவே சிந்துவெளி பண்பாடு மெல்ல நலிந்தொழிந்து அடையாளம் இழந்த காலகட்டத்திற்கும் ஏறக்குறைய கிமு 1900 தென்னிந்திய திராவிட பண்பாட்டின் மிக தொன்மையான அடையாளம் என்று கருதப்படுகிற பழந்தமிழ் சங்க இலக்கியங்கள் தொகுக்கப்பட்ட காலத்திற்கும் ஏறத்தாழ கிமு 3 முதல் கிபி 2 வரையிலான காலகட்டம் இடையிலான சுமார் 1500 கால இடைவெளியும் சிந்துவெளி பண்பாட்டிற்கும் திராவிட பண்பாட்டிற்குமான நேரடி தொடர்பு பற்றி ஐயம் எழுவதற்கு வாய்ப்பளிக்கிறது. இவ்வகையில் சிந்துவெளி பண்பாட்டிற்கும் சங்ககால தமிழ் பண்பாட்டிற்கும் இடையிலான நில மற்றும் கால இடைவெளியை நேர் செய்வதை பொறுத்தே சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட தொடர்பு பற்றிய வினாக்கள் மட்டுமன்றி திராவிடர்களின் தோற்றம் பற்றிய வினாக்களும் வெளிச்சம் பெறும். ஏனெனில் ஒரு வகையில் திராவிடர்களின் தோற்றம் சிந்துவெளி மக்களின் மொழி பற்றிய இரு வினாக்களுக்கும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களே. இதை புரிந்து கொள்ளாத வரையில் இந்தியவியலின் தும்பை விட்டு வாலை பிடிக்கிற துயரம் தொடரும். இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதிகளில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களிலேயே இந்தோ ஆரிய மொழி பேசுவோர் வாழத் தொடங்கிவிட்டார்கள் என்பது வேத இலக்கியங்கள் மற்றும் வடமொழி காப்பியங்கள் மூலமும் அதைத் தொடர்ந்து வரலாற்று ஆவணங்கள் மூலமும் தெளிவாக தெரிகிறது. வேத இலக்கியங்கள் சித்தரிக்கும் பண்பாடு சமய கோட்பாடுகள் மற்றும் வாழ்க்கை முறைகளுக்கும் சிந்துவெளி அகழ்வாராய்ச்சிகள் வெளிக்கொணர்ந்துள்ள தொல்பொருள் தடயங்கள் மற்றும் அத்தடயங்கள் உணர்த்தும் வாழ்வியல் கூறுகளுக்கும் இடையே அடிப்படையான வேறுபாடுகள் உள்ளன என்ற கருத்தானது சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிக்கப்பட்ட காலம் முதலாகவே வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிந்துவெளி பண்பாடு வேதகால ஆரிய பண்பாட்டிலிருந்து தன்மையால் மாறுபட்டது மற்றும் காலத்தால் முற்பட்டது என்பது இக்கருத்தியலின் சாரமாகும். எனவே வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களில் திராவிடர்கள் வடமேற்கு இந்தியாவில் பெரும் எண்ணிக்கையில் வாழ்ந்தார்கள் என்பதை நிறுவக்கூடிய எந்த சான்றாதாரமும் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட தொடர்பிற்கான சாத்தியத்தை வலுப்படுத்தும். ஏனெனில் சிந்துவெளி நாகரிகம் குறித்த எந்த நேரடி செய்தியும் வேதங்களிலோ ஏனைய வடமொழி இலக்கியம் மற்றும் வரலாற்று ஆவணங்களிலோ காணப்படவில்லை. அதே நேரத்தில் தொன்மையான வடமொழி இலக்கியங்களும் கல்வெட்டுகள் உள்ளிட்ட பண்டைய வட மற்றும் கிழக்கிந்திய வரலாற்று ஆவணங்களும் தொடக்கத்திலிருந்து திராவிடர்களை இந்தியாவின் தென்கோடி பகுதியில் வைத்து இனங்காணுகின்றனவே அன்றி அம்மக்களை ஒருபோதும் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளின் பின்னணியில் சித்தரிக்கவே இல்லை. அவ்வாறாயின் சிந்துவெளி பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான எந்த தடயமும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தோடும் அதன் காரணமாக சிந்துவெளி பண்பாட்டுடனும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இத்துடன் சிந்துவெளி நாகரிகம் வேத இலக்கிய நாகரிகத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக பல வகையிலும் திராவிட சாயல் கொண்டதாக இருக்கிறது என்ற கருத்துக்கள் அனைத்தையும் ஒரு சேர கவனத்தில் கொண்டால் திராவிடர்கள் ஒரு காலத்தில் வடமேற்கு பகுதிகளில் வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றாதாரமே அம்மக்களின் சிந்துவெளி பண்பாட்டு தொடர்பிற்கான முதல் நிலை ஆதாரமும் ஆகும் என்ற உண்மை புலப்படும். அத்தகைய முதல்நிலை ஆதாரத்தை கண்டறிந்து நிறுவிவிட்டால் திராவிட மொழிகளின் மிக பழமையான இலக்கிய பதிவான சங்க பாடல்களின் மூலம் சிந்துவெளியின் மொழி தெரியா பண்பாட்டை மேலும் புலன் விசாரிக்கலாம் என்ற வாதம் வலுப்படும். வடமொழி இலக்கியங்கள் அறியாத தமிழ் தொன்மங்களின் அடிப்படை அடையாளங்கள் சிலவற்றை 2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிந்துவெளி பகுதியிலும் அப்பகுதிகளுக்கே உரித்தான தற்கால தமிழகத்திற்கு தொடர்பில்லாத சில தனித்துவ கூறுகளை சிந்துவெளி பண்பாட்டின் நலிவிற்கு 1500 பின்னர் அதாவது இன்றிலிருந்து சுமார் 2000 முதல் 2300 முன்னர் தொகுக்கப்பட்ட பழந்தமிழ் இலக்கிய பதிவுகளிலும் மீட்டுருவாக்கம் செய்ய முடிந்தால் பிரச்சனை என்று கருதப்படுகிற கால நில இடைவெளியை சிந்துவெளி புதிர்வின் தீர்வுக்கான புதிய சாளரங்களை திறந்துவிடும். அதாவது எது பலவீனம் என்று கருதப்பட்டதோ அதுவே பலமாகிவிடும். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள பலூசிஸ்தானில் பிராகுயி என்ற திராவிட மொழி இப்போது பேசப்படுகிறது. பிராகுயி சிந்துவெளி பண்பாட்டு காலத்து தொல் திராவிட தொடர்பின் எச்சமே என்ற வாதம் முன்வைக்கப்பட்டாலும் அதை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போதும் கூட பிராகுயி மொழி பேசும் பழங்குடியினர் மிக அடிப்படையிலான வளர்ச்சி பெறாத சமூக பண்பாட்டு பின்புலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இவர்களின் முன்னோர்கள் மொகஞ்சதாரோ ஹரப்பா போன்ற மிக உன்னதமான நகர்மய பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் என்பதை பலரும் நம்ப மறுக்கிறார்கள். அது மட்டுமின்றி பிராகுய மொழி பேசுவோர் அப்பகுதிக்கு புலம்பெயர்ந்து வந்ததே பிற்காலத்தில்தான் என்ற மாற்று கருத்தும் நிலவுகிறது. இதன் விளைவாக சிந்துவெளி பண்பாட்டிற்கும் பிராகுய பழங்குடியினருக்கும் நேரடி தொடர்பு எதுவும் இருந்திருக்க முடியாது என்ற வாதம் திராவிட கருதுகோளை மறுத்து முரண்படுவோர்களால் ஆர்வத்துடன் முன்வைக்கப்படுகிறது. இத்தகைய வினாக்குறிகளின் விளைவாக பிராகுய என்ற திராவிட மொழி இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு எல்லையில் பேசப்படுகிறது என்ற உண்மை சிந்துவெளி பண்பாட்டு குறித்த ஆய்வுக்களத்தில் ஒரு பிரச்சினைக்குரிய செய்தியாக பேசப்படுகிறதே அன்றி தீர்வு காண வழி என்று கருதப்படவில்லை. இந்த ஐயப்பாட்டை நியாயமற்றது என்று கூறிவிடவும் முடியாது. சிந்துவெளி பண்பாடு ஒரு திராவிட பண்பாடே என்ற கருத்திற்கு முற்றிலும் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் கூட பிராகுய மொழியை மட்டுமே அடிப்படையாக வைத்து சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட தொடர்பை நிறுவிவிட முடியாது என்பதை உறுதியாக அறிவார்கள். திராவிட கருதுகோள் என்ற எல்லைக்குள்ளும் சிந்துவெளி மக்கள் பேசியிருக்கக்கூடிய திராவிட மொழியின் தன்மை மற்றும் வளர்ச்சி நிலை பற்றிய தெளிவில்லை. அதை மூல திராவிட மொழி என்று அடையாளப்படுத்துவதிலும் பிரச்சனை இருக்கிறது. இந்த அணுகுமுறை வடநடு மற்றும் மூல திராவிட மொழியிலிருந்து பிரிந்து தனித்தனி மொழிகளாக மாறிய படிநிலை வளர்ச்சியை முழுக்க முழுக்க சிந்துவெளி பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பிந்தைய நிகழ்வாகவே பார்க்கிறது. ஆனால் சிந்துவெளி பண்பாடு அறிவியல், தொழில்நுட்பம், கடல் வணிகத்திறன், கணிதம், கட்டிடக்கலை, உலோகவியல், ஓவியம், சிற்பம் என்ற எல்லா துறைகளிலும் பண்பட்டு வளர்ந்திருந்த நிலையில் அம்மக்கள் பேசிய மொழி மட்டும் இந்தியாவில் தற்போதுள்ள எல்லா வகையான திராவிட மொழிகளுக்கும் அடிப்படையாக இருந்திருக்கக்கூடிய முழுமையாக வளர்ச்சி பெறாத ஒரு மூல மொழியாக புரோட்டோ லாங்குவேஜ் இருந்திருக்கும் என்று எதிர்பார்ப்பது கடினமாக உள்ளது. சிற்பம், ஓவியம் போன்ற நுண்கலை திறன்களும் உயரிய தொழில்நுட்பமும் செழித்திருந்த சிந்துவெளி பண்பாட்டிற்கென்று இலக்கிய மரபு, குறிப்பாக வாய்மொழி இலக்கிய மரபு இருந்திருக்காதா? அவ்வாறு இருந்திருந்தால் அதன் தொடர்ச்சியை மிக தொன்மையான தென் திராவிட பழந்தமிழ் இலக்கிய மரபிற்குள் தேடாமல் வேறெங்கு தேடுவது? இப்பின்னணியில் சிந்துவெளி பண்பாட்டிற்கும் திராவிட பண்பாட்டிற்கும் இடையிலான வேர்நிலை உறவுகளுக்கான சான்றாதாரங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மிக ஆழமான சமூக இலக்கிய மரபுகளோடு செழித்தோங்கிய பழந்தமிழ் வாழ்வியல் மற்றும் இலக்கிய புலங்களில் தேடுவதற்கான நியாயமும் தேவையும் உள்ளது என்பதை உணர வேண்டும். திராவிட கருதுகோள்களின் அடிப்படையில் சிந்துவெளி பண்பாட்டை ஆராயும் முயற்சிகளில் பழந்தமிழ் இலக்கியங்கள் மிக முக்கியமான பங்களிக்க கூடும் என்ற கருத்தை ஐராவத மகாதேவனும் அஸ்கோ பர்போலாவும் ஏற்கனவே தங்களது ஆய்வுகளின் மூலம் வலியுறுத்தியுள்ளார்கள். சிந்துவெளி புதிர் எப்படி இந்தியவியலின் மிக முக்கியமான கேள்விக்குறியாக உள்ளதோ அதே போன்றதே திராவிடர்களின் தோற்றம் பற்றிய தெளிவற்ற நிலையும். பழந்தமிழ் மரபுகள் பேசும் கடல் கோள்கள், அவற்றின் விளைவான புலப்பெயர்வுகள், தமிழ்ச்சங்க மரபுகள் ஆகியவையே திராவிட மொழி பேசுவோரிடையே கிடைக்கும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டம் பற்றிய மிக தொன்மையான மீள் நினைவுகளாகும். சோழர்களின் தலைநகரம் மண்மாரியால் அழிந்ததாகவும் அதனால் சோழர்கள் புதிய தலைநகரை ஏற்படுத்தியதாகவும் கதை மரபுகள் இருந்தாலும் கடல்கோள் சார்ந்த பாண்டியர்களோடு தொடர்புடைய புலப்பெயர்வு மீள் நினைவுகளே பழந்தமிழர்களின் தோற்றம் மற்றும் புலப்பெயர்வுகள் குறித்த சொல்லாடல்களின் அடிப்படையாக உருப்பெற்றுள்ளன. மேலும் இந்து மாக்கடலில் மூழ்கி மறைந்ததாக கருதப்படும் லெமூரியா கண்டம் குறித்து வெளியான கருத்துக்களை பழந்தமிழ் தொன்மங்கள் குறிப்பிடும் கடல்கோள் மீள் நினைவுகளோடு குறிப்பாக குமரிக்கோட்டுடன் தொடர்பு படுத்தி தமிழர்களின் வரலாற்றுக்கு முற்பட்ட வாழ்விடங்களை இந்து மாக்கடலின் ஆழங்களில் தேடும் அணுகுமுறை தமிழ்நாட்டில் பரவலாக அறியப்பட்டுள்ள ஒன்றாகும். இதற்கு மாறாக தமிழ் தொன்மங்களை மத்திய தரைக்கடல் பகுதிகளோடு தொடர்பு படுத்தும் ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஆனால் இத்தொன்ம தொடர்புகளின் திசை காலம் பற்றிய ஆக தெளிவான கருத்தொருமை எதுவும் இல்லை. எனினும் கடல்கோள், மண்மாரி போன்ற இயற்கையின் சீற்றங்கள், அத்தகைய பேரிடர்களின் விளைவான புலப்பெயர்வுகள் பற்றிய மீள் நினைவுகளே பழந்தமிழ் தொன்மங்களின் தோற்றுவாய் குறித்து எஞ்சியுள்ள கூட்டுணர்வான குறியீடும் காட்சி படிமமும் ஆகும். சிந்துவெளி பண்பாட்டின் ஆக்கத்தில் திராவிடர்களின் பங்களிப்பையும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களில் ஈரான் மலைப்பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்திருக்கக்கூடும் என்ற கருத்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய தொடர் நிகழ்வுகளாக பார்க்கும் கமில் சுவலபிலின் கருத்து சாத்தியக்கூறுகள் மிக்கதாகவும் வாழ்வியல் நடைமுறை சார்ந்ததாகவும் இருக்கிறது. இக்கருத்து மிகவும் கவனத்திற்குரியது. தமிழ் தொன்மங்களை லெமூரிய கண்டத்தோடு இணைத்து பார்ப்பவர்கள் கூட சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட தன்மை பற்றி மாற்று கருத்து கொண்டவர்கள் இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் புலப்பெயர்வு பிரச்சனை அல்ல, புலப்பெயர்வின் திசைதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத, விடை காண முடியாத ஒன்றல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒப்பற்ற வாழ்வியல் உண்மை ஒரு தனி மனிதனின் குரல் அல்ல. பன்னெடும் காலம் பயணங்களால் பட்டை தீட்டப்பட்ட ஒரு நாகரிகத்தின் பட்டறிவு கொடை என்ற புரிதலே திறந்த மனம் கொண்ட அறிவியல் சார்ந்த ஆய்வுகளுக்கான திறவுகோள். எனது ஆய்வுகளில் இதுவரை கிட்டியுள்ள இடப்பெயர் தரவுகள் மற்றும் அவை வழங்கும் தன்மை, அகழ்வாய்வுகள் உள்ளிட்ட பன்முக தரவுகள், திராவிட மக்களின் தொன்ம சுவடுகள், சிந்துவெளி நாகரிகம், செழித்தோங்கிய இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதிகளோடு தொடர்புடையன என்பதையும், அவற்றின் மீள் நினைவுகள் வாய்மொழி இலக்கியங்களில் வேரூன்றி பழந்தமிழ் சங்க இலக்கியங்களில் பதிவாகியுள்ளன என்பதையும் சாத்தியக்கூறுகள் மிகுந்த கருதுகோளாக முன்னிறுத்தி நிறுவுகின்றன. இவ்வகையில் இந்தியவியல் எதிர்நோக்கும் மேற்சொன்ன இந்த இரு வினாக்களும், அதாவது சிந்துவெளி பண்பாட்டை உருவாக்கியவர்கள் பேசிய மொழி எது என்ற வினாவும், சங்க இலக்கிய காலத்திற்கு முற்பட்ட வரலாற்றுக்கு முற்பட்ட பழந்தமிழ் தொன்மங்களின் தோற்றுவாய் மற்றும் தொடர்புகள் எவை என்ற வினாவும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்ற புரிதலே ஆக்கப்பூர்வமான அரசியல் கலப்பற்ற ஆய்வுக்கான இன்றியமையா தேவையாகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆய்வாளர்கள் மட்டுமின்றி பரவலாக தமிழ் மக்களும் சிந்துவெளி நாகரிகம் குறித்த செய்திகளில் தொடர்ந்து ஆர்வமும் அக்கறையும் காட்டி வந்திருக்கிறார்கள். அண்மை காலங்களில் இந்த விழிப்புணர்வு மேலும் வலுப்பெற்றுள்ளது. ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் சிந்துவெளி பண்பாடு குறித்த விவாதங்களின் முனைப்பு மென்மேலும் கூடி வருகிறது. இவ்விழிப்புணர்வு வளர இந்நூல் மேலும் துணை புரியும் என்று நம்புகிறேன். அவ்வாறு துணை புரிந்தால் மிக மகிழ்வேன். சிந்துவெளி பற்றிய எனது ஆய்வுகளை தொடர்ந்து தமிழில் வெளியிட ஆவல் கொண்டிருக்கிறேன். அன்புடன், ஆர். பாலகிருஷ்ணன். புவனேஸ்வரம், ஒடிசா, 5/4/2016. அன்பு நேயர்களுக்கு நன்றி. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் நூலின் அடுத்த பகுதி இயல் ஒலியோடையில் வெளியாகும். இந்த ஒலிப்பதிவு இயல் குரல் கொடை அமைப்பினரால் பதிவு செய்து தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இயல் குரல் கொடை மூலம் பங்களிக்க விரும்புவோர் ielpodcast@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இணைந்து இயங்குவோம், நுட்பம் தமிழ் மொழியில் தழைக்கச் செய்வோம்.